ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 34-40 வரை. இயேசு சதிசேயரை வாயடைக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்ட நூலில் தலைசிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலைசிறந்த முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான ஆண்டவருடைய நாளில் உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் இரக்கமும் அன்பும் உடையவர். அவர் மிகுந்த பொறுமைக்குரியவராயிருக்கிறார். கடவுளுடைய பண்பு நலன்கள் எல்லாம் நம்மை வியக்கத்தக்க வகையில் அது நிறைந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் மிக அற்புதமான அடையாளமாக நமக்கு முன்பாக நின்று நம்மையும் சிந்திக்க அழைக்கிறார். ஆண்டவருடைய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இதையெல்லாம் அறிந்து செயல்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை 30வது வாரம் ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு கூட பேசுவதை நம்ம பார்க்கிறோம். பார்த்திங்கன்னா, கடவுளுடைய காரியத்தை எல்லாம் நம்ம சரியாய் புரிந்து கொண்டால் ஆண்டவருடைய திட்டம் என்ன, ஆண்டவருடைய படைப்பினுடைய அதிசயம் என்ன, எல்லாமே நமக்கு புரியும். ஒரு மரம் நம்ம நட்டு வைக்கிறோம் அப்படின்னா, அந்த மரம் எதுக்கு நம்ம நடுறோம், அதிலிருந்து ஒரு பலன் கிடைப்பதற்காக, நிழல் கிடைக்கணும் இல்லை கனி கிடைக்கணும். இப்போது ஒரு கொய்யா மரம், அந்த கொய்யா மரத்தினுடைய பலன் அது கனி கொடுக்கணும். ஆப்பிள் மரம் கனி கொடுக்கணும். அந்த கனியை அந்த மரங்கள் ஒரு நாளும் உண்பதில்லை பாருங்கள். அந்த மரத்தினுடைய கனியை மற்றவர்கள்தான் உண்டு மகிழ்கிறார்கள். மற்றவர்கள் அந்த கனியிடமிருந்து அந்த மரத்திடமிருந்து கனியை பெறுகிற போது மரம் என்ன செய்யுது, இன்னும் அதிகம் ஈல்டிங் கொடுக்குது. அந்த மரம் அதிகமாக அது பலன் அளிக்கக்கூடிய அடையாளமாக மாறுது. அப்போ ஒரு மரத்துக்கு, சாதாரண மரத்திற்கே ஒரு அன்பான ஒரு அரவணைப்பு அல்லது தன்னை பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நிலை. ஒரு மரத்தை நீங்கள் அட்டன் பண்ணாமல் அப்படியே விடுங்களே. மரத்தை வந்து இப்போ தென்னை மரம் இருக்குதுன்னா, அப்பப்போ என்ன செய்வாங்க, அதனுடைய தென்னை மரத்தினுடைய இலைகளை எல்லாம் வெட்டி அவங்க என்ன செய்வாங்க, சீர் செய்வாங்க, களை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் இருக்கிற தீமைகளை எல்லாம் நம்ம அதை அசுத்தங்களை களைந்து விடுகிற போது அது புதிய ஆற்றலோடு வருகிற. தேங்காயை பறிக்காமல் அப்படியே தேங்காய் மண்டி போய் ஒரு மரத்தில் கிடக்குதுன்னா, அந்த மரம் அடுத்த விதமான வளர்ச்சிக்கு தன்னை இட்டு செல்ல தடை செய்யும். அது கீழே வந்துடும், அதனுடைய வளர்ச்சி வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே போல் தான் இன்றைக்கி கடவுளும் நம்மை வந்து நிறைய நன்மைத்தனத்திற்கு அடையாளமாக நம்மளை மாற்றி நம்மளை வாழ வைக்கிறதுக்கு அவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். பாருங்கள், இந்த முதல் வாசகத்திலையும் சரி, இன்றைக்கி நற்செய்தி வாசகத்திலெல்லாம் ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நமக்கு வைக்கிறார். இதில் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் இது தான். இன்றைக்கி மத்தேயு நற்செய்தியில் 22வது அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அருமையான காரியம், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இது தலைசிறந்த கட்டளை. இதற்கு இணையான ஒரு கட்டளை உண்டு. இதுதான் மத்தேயு நற்செய்தியில் ஒரு நல்ல ஒரு அடையாளமாக நம்ம பார்க்குறோம். இந்த கட்டளை எல்லா இடமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளையினுடைய நிறைவை நம்ம எங்கே பார்க்குறோம்னா, அதற்கு இணையான ஒரு கட்டளை உண்டு. கடவுளுடைய அந்த அன்புக்கு இணையான ஒரு கட்டளை, அதுதான் அயலாரோடு கூடிய கட்டளை. அயலாரோடு நாம் இணைந்து வாழக்கூடிய ஒரு பாக்கியம், அவர்களை அன்பு செய்யக்கூடிய ஒரு ஆற்றல். ஆகவே அயலாரோடு இணைந்து வாழக்கூடிய ஆற்றலை இந்த இடத்துல இரண்டாவது இணையான கட்டளை. நம்ம நிறைய நேரம் கஷ்டப்படுறது எங்கன்னா இங்கே தான். கடவுள் அன்பு சிறப்பாக இருக்குது. நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா கடவுள் அன்பு, கடவுளுக்கு கொடுக்கணுமா, நிறையா கொடுக்குறாங்க, நேரம் கொடுக்கணுமா, கடவுளுக்கு கோயிலில் வேலை செய்யணுமா, எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஆனால் அயலாருடைய அன்பில் நம்ம நிறைந்திருக்கணுமா அப்படிங்கிற போது அங்கே தான் நமக்கு கேள்விக்குறி வருகிற. அயலாருடைய அன்பு, கடவுளை அன்பு செய்தால் போதும் என்று நினைக்கிற ஒரு மனோபாவம் தான் நம்மக்கிட்ட பெருகிக்கிட்டே இருக்குது. கடவுளை அன்பு செய்கிறது, கோயிலுக்கு போகிறது, கோயிலில் போய் காசை கொட்டுறது, இதெல்லாம் ஓகே. ஆனால் இரண்டாவது கட்டளை, ஆண்டவர் இரண்டாவது கட்டளைன்னு சொன்னாலும் ஆண்டவர் சொல்கிறாரு இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை, இணையான இரண்டாவது கட்டளை. அப்போ கடவுள் அன்புக்கு இணையான இன்னொரு கட்டளை உண்டு, அதுதான் என்னது, ஆண்டவர் மீது அன்பு கொள்வதைப் போல நீங்கள் என்ன செய்யணும், அடுத்திருப்பவர் மீதும் நீ அன்பு கொள்ளணும். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது அதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. அப்போ நான் என்னை எப்படி ஏற்றுக்கொள்கிறேன், நான் எப்படி விரும்புகிறேன் அப்படின்னா, என்னை எல்லாரும் அன்பு செய்யணும்னு விரும்புகிறேன், என்னை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறேன், என்னை யாரும் மறுதளிச்சிடக்கூடாது, எனக்கு யாரும் காயம் ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்னு நான் விரும்புகிறேன்னா, நான் என்ன எனக்கு மற்றவர் செய்யணும்னு விரும்புகிறேனோ அதையே நான் பிறருக்கு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன். இதுதான் இந்த நற்செய்தியினுடைய மிக அழுத்தமான செய்தி. பாருங்கள், அதை கூட இந்த சதுசேயர்கள் பரிசேயர்கள் எல்லாம் இயேசுவை பரிசோதிப்பதற்காக, அவரை சோதிப்பதற்காகவே அவங்க என்ன செய்கிறாங்க, நிறைய கேள்விகளை கேட்டு அந்த சோதனைகளெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு, அவருடைய தடை கற்களை படிக்கற்களாக மாற்றுகிறார் இயேசு. அவங்க சோதிக்கிறதுக்காக கேட்டால் கூட இயேசு சுவாமி என்ன செய்கிறாரு, அவைகளையும் ஒரு படிக்கல்லாக வச்சு மக்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாரு, நமக்கு உண்மையை அறிவுறுத்துகிறார். அதுதான் இயேசுடைய மிக சிறப்பான அந்த பிறரன்புக்கான அடையாளமாக இயேசுவே இருக்கிறார். அவர் எப்படி தன்னை அன்பு செய்கிறாரோ அப்படியே மற்றவரை அன்பு செய்கிறார் என்பதற்கு இதோ இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு எடுத்துக்காட்டுகள். இன்றைக்கி நம்ம வந்து நம்மள்கிட்ட ஒருத்தர் ஏமாத்துறாங்க, அல்லது நம்மளை வந்து ஒருத்தர் ஏளனம் செய்கிறாங்க, நம்மளை கிண்டல் பண்ணுறதுக்காக ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, உடனே நம்ம என்ன செய்வோம், அவர்களை விட்டு விலகி போக பார்ப்போம், அல்லது அவர்களுடைய பேச்சை நம்ம பொருட்டாக மதிக்காமல் போயிடுவோம். ஆனால் இயேசு சாமி அப்படி அல்ல. பரிசேயர் சதுசேயர் மறை வல்லுநர்கள் வந்து கேள்வி கேட்ட போதெல்லாம் இயேசு சாமி என்ன செய்யலை, முகம் கோணலை. அவர் என்ன செய்கிறாரு, அந்த வாய்ப்புகளையும் மக்களுக்கு உகந்த ஒரு வாய்ப்பாக மாற்றி தருகிறார். பார்த்தீங்களா, அதனால தான் இன்றைக்கி கடவுளுடைய வழியை நம்ம கண்டுகொள்ளணும். இயேசுவை பின்பற்றி வரணும்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் இது தான், இயேசுவிடத்தில் நம்ம ஒரு குறையும் காண முடியாது. இயேசு தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதியாக சரியாக வைத்து பயணித்தார். அதனால தான் நம்ம இயேசுவை போல மாறணும், இயேசுவாய் நீ இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். ஆகவே இந்த நாளில் கூட இந்த முதல் வாசகம் சொல்லக்கூட அந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். விடுதலை பயண நூல் 22வது அதிகாரத்தில், அந்நியனுக்கு நீ தொல்லை கொடுக்காத, அவனை கொடுமைப்படுத்தாத, ஏன்னா அங்கே நடந்த கொடுமையெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க, இப்படியெல்லாம் ஒரு காரியம் நடக்கும், இவர்கள் இப்படி செய்வார்கள் என்பதை அறிந்து வைத்திருந்த. அடக்குமுறை என்பது எங்கே உருவாகிறது, அடக்குமுறை என்பது நம்மளுடைய தளத்தில் ஒருவருடைய நன்மைத்தனத்தினுடைய வெளிப்பாடு குறைகிற போது, அவர்களுடைய சுயநலம் பெருகுகிற போது அங்கே அடிமைத்தனமானது உள்ளே வருது. அதனால தான் இந்த பிள்ளைகள் இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருந்தபோது அவர்கள் அடங்கி ஒடுங்கி இருந்தாங்க. அவர்கள் ஒரு நாட்டுக்குள்ளே போய் எஸ்டாப்ளிஷ்டு கல்ச்சர்னு நம்ம சொல்லுவோம், அதாவது ஒரு கலாச்சாரம் அங்கே நிறுவப்படுகிற போது அந்த இடத்துல என்ன வாய்ப்பு இருக்கிறது, அடிமைத்தனத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா எல்லா சூழல்களிலும் இஸ்ரேல் சமூகம் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அதைத்தான் அவர்களுடைய இறைவாக்கினர்களுக்கு ஆண்டவர் அறிவுறுத்தினார், நீதி தலைவர்களுக்கு அறிவுறுத்தினார், அரசர்களுக்கு அறிவுறுத்தினார். என்னத்துக்கு சில இடங்களை ஆண்டவர் அழிக்க சொன்னார் அப்படின்னா, அவைகள் சுயநலத்தினுடைய பிம்பங்களாக இருந்தது, சுயநலத்தினுடைய உச்சக்கட்ட பேராபத்தோடு கூட அந்த இடங்கள் இருந்தது. அதனால தான் கடவுள் ஒரு சில இடங்களை எல்லாம் அழிக்க சொல்கிறார், அவைகளிடமிருந்து நன்மை வர முடியாது. அதே போல் இன்றைக்கி கடவுள் என்ன செய்கிறார், இஸ்ரேல் மக்களை 40 ஆண்டு காலமாக விடுதலை பயண நூலில் நம்ம பார்க்குறோம், அவர்கள் அந்த பாலைவனத்தில் வந்து நொறுக்கப்பட்டார்கள். எதுக்கு கடவுள் 40 ஆண்டு காலமாக அவர்களை அந்த இடத்துல வச்சு நொறுக்கணும், எதுக்கு அவர்களை அழிக்கணும்னு நினைச்சாரா? இல்லை, அழிப்பது கடவுளுடைய திட்டம் அல்ல, மாறாக அவர்கள் ஒரு புதிய இனமாக வெளியில் வரணும்னு ஆசைப்பட்டார். அந்த புதிய இனத்துக்கான அடையாளம் என்ன? அதைத்தான் இன்று விடுதலை பயண நூல் சொல்லுகிறது. அவன் அடுத்த நாட்டுக்காரன் தன்னுடைய அடிமைகளை அடிமைப்படுத்துகிறான். நீ என்ன செய்யாத, அந்நியனுக்கு தொல்லை கொடுக்காத, அடிமைப்படுத்தாத, கொடுமைப்படுத்தாத. அவன் உன்னை என்னெல்லாம் செய்தானோ, எப்பெல்லாம் நீ அழுதியோ, எதெல்லாம் உனக்கு வலிக்குதுன்னு நீ கதறி என்னை கூப்பிட்டியோ, அதை நீ ஒருபொழுதும் அடுத்தவனுக்கு செய்யக்கூடாது என்கிற உன்னதமான ஒரு ஆழத்தை தான் ஆண்டவர் இந்த நாளில் இந்த இடத்துல நமக்கு வைத்து நம்மளோட பேசுகிறார். பாருங்க, உங்களோடு இருக்கும் என் மக்களில் ஆண்டவர் எவ்வளவு தூரம் அவர் தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை உள்ளே வைக்கிறார் பாருங்க. உங்களோடு இருக்கும் என் மக்களில் ஏழை ஒருவருக்கு, அப்போ ஏழையாக இருக்கிற ஒருத்தன் யாரா அப்படின்னா என் மக்கள், லோ அம்மி அப்படின்னு எபிரேய சொல்லாடல் சொல்லப்பட்டிருக்கிறார். அம்மின்னா என் மைக், த பீப்புள் ஆஃப் மை மைண்ட், என்னுடைய மக்கள். ஆண்டவர் பாருங்கள், உங்களோடு இருக்கும் என் மக்களில் ஏழை ஒருவருக்கு நீ பணம் கொடுப்பாயானால் நீ அவர் மேல் ஈட்டிக்காரனாகாதே, அவரிடம் வட்டி வாங்காதே. ஏன்னா அவன் ஏன் பிள்ளை, என்னுடைய மக்கள், நீ அவனிடத்திலே போய் என்னுடைய மக்களாக இருக்கிறவன் உனக்கு வேறாக இருக்க முடியாதே, நீ அவனுடைய பிள்ளையாயிரு, நீ அவனுடைய மக்களாக இருக்கிற, நீ என்னுடைய மக்களாக இருக்கிற பொழுது நீயும் அவனும் வேற இல்லை. ஆண்டவர் பாருங்க, அப்போது என் மக்களில் ஏழை ஒருவருக்கு, அப்போ ஏழை இருக்கிற மனிதருக்கு நீ வட்டிக்கு கொடுக்குற போது ஈட்டிக்காரன் போல் கழுத்தில் போய் ஈட்டியை வச்சு என்ன செய்யாத, பணத்தை பிடுங்காத. பிறருடைய மேலாடையை அடகாக நீ வாங்கினால் கதிரவன் மறையும் முன் அதை அவரிடம் திருப்பி கொடுத்து விடு. அதை விட அவனுக்கு வேறு போர்வை இருக்காது, அதை போத்திக்கிறதுக்கு அவனுக்கு அது மட்டும்தான் இருக்கும். கடவுள் பாருங்கள், எவ்வளவு தூரம் ஒரு தனி மனிதனுடைய நிலைக்கு இறங்கி வந்து யோசிக்கிறார் பார்த்தீங்களா. அதாவது தளத்தில் இறங்கி வேலை செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய நிலையை உணர்வது என்பது நமக்கே முடியாத ஒரு காரியம். நம்ம சொல்கிறோம், அவங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பல வேளைகளில் இப்படி அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லியிருந்தாலும் எங்களுக்கு தெரியும். பாருங்கள், நமக்கே சொன்னால் தான் புரியும். ஆனால் ஆண்டவர் பார்த்து பார்த்து தன் பிள்ளைகளை அவர் கரம் பிடித்து வழி நடத்துகிறார். இன்றைக்கி நிறைய காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு சம்பவத்தை நான் படித்தேன் என்னுடைய ஒரு பேப்பரில். ஒரு ஊரில், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு ஊர் அது. அந்த ஊரில் வந்து ஜிஹெச் இருக்கும், ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் பொது மருத்துவம் செய்கிற ஹாஸ்பிட்டல் இருக்கிறது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், நம்ம பொது மருத்துவம்லாம் அங்கே பார்ப்பாங்க, பொதுமக்களுக்கான இலவச மருத்துவம் செய்கிற இடம். அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் என்ன செய்வாங்களோ, அங்கே ஒரு பழக்கமான முறை இருந்திருக்கிறது. அந்த பத்திரிகை நாளிதழ் அதெல்லாம் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. நார்மல் டெலிவரி, நார்மல் டெலிவரினா குழந்தைய போய் அவங்க இயற்கையாக பெற்றுக்கொள்ளுதல். அப்படி அவங்க நார்மல் டெலிவரி பிறந்தாங்கன்னா குழந்தை உடனே அந்த தாயை அவங்க என்ன செய்வாங்க, ஒரு நாள் அங்கே அப்சர்வேஷனில் வச்சுருந்து அனுப்புவாங்களாம். அவர்கள் வந்து ஒருவேளை சிசேரியன் செய்யப்பட்டால், வயிற்றை கிழித்து அந்த குழந்தை எடுக்கிற சிசேரியன், அந்த முறையில் குழந்தை பெற்றெடுத்தாங்கன்னா அவங்க 3 நாள் அந்த இடத்துல வைத்திருந்து அந்த பிள்ளைகளை பராமரிப்பது வழக்கமாக இருந்திருக்கு. ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறதுனால, அது ஒரு அரசு சார்ந்த மருத்துவமனைங்கிறதுனால கூட்டம் இலவசம், அதனால் மக்கள் தொகை பெருக்கம், அதனால் கூட்டம் ஜாஸ்தி அந்த ப்ரெக்னன்சி வார்டில், மகப்பேறு அந்த செக்ஷனில். அப்போ என்ன நடக்கிறது, ஒரு தாய் வருகிறாள் பிள்ளையை பெறுவதற்காக, அவளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிடுது. அப்போ ஒரு நாள் வைத்திருக்க வேண்டும், ஏன்னா உடம்புல அவங்க நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் அவங்களை அனுப்பணும். ஆனால் அவளை இடத்தினுடைய பற்றாக்குறை காரணமாக 1 மணி நேரத்திலேயே அந்த குழந்தையோடு அந்த தாயும் வெளியே அனுப்பப்படுகிறார்கள். பாருங்கள், அந்த தாயோட கூட வந்தவங்கள்லாம் எங்கே போனாங்க? அந்த மகளை வந்து அந்த மருத்துவமனையில் சேர்த்துட்டு எல்லோரும் போயிட்டாங்க, நீ பிள்ளைய பெற்றுக்கோ அப்படிங்கிறது போல். பாருங்கள், அந்த குழந்தை இந்த பூமியை சந்திக்கிற போது அனாதையைப் போல யாருமே இல்லாத ஒரு சூழலில் சந்தித்தது. அந்த தாய் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு அவள் அப்படியே பொது மருத்துவமனையினுடைய வெளிப்புறத்திற்கு வந்திருக்கிறாள். அவர் மெயின் ரோட்டுக்கு வருகிற அந்த நேரத்தில் அந்த அது கொஞ்சம் தொலைவு நடந்து வர வேண்டும். வெயில், உக்கரம், உண்ணாமல் உடல் இளைத்த நிலை, சோர்வுற்ற நிலை, என்ன செய்யறதுன்னு தெரியல. சற்று நேரத்தில் அவளுக்கு மயக்கம் வந்துருச்சு. அந்த காம்பவுண்டு சவுத்து காம்பவுண்டு வெளிப்புறத்தினுடைய அந்த காம்பவுண்டு சுவரை நெருங்கி வந்தவுடனே அவளால் நடந்து போக முடியவில்லை. அவள் என்ன செய்துட்டா, அந்த காம்பவுண்டை ஒட்டி இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் ஒரு துணியை விரித்து போட்டு தன் பிள்ளையை படுக்க வச்சுட்டு அவளும் அந்த இடத்துல படுத்துட்டாள். அந்த பிள்ளையை சரியாக அவங்க க்ளீன் பண்ணாததுனால அந்த குழந்தையின் மீது ஈக்கள் மொய்க்க ஆரம்பித்தது. அந்த தாயின் மீதும் பிள்ளையின் மீதும் செத்த பிணத்தின் மீது ஈ மொய்க்கிறதை போல ஈ மொய்த்து கொண்டிருந்தது. இதை கண்ட அநேகர் அந்த இடத்துல கார்லேயும் டூவீலரில் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தாங்க. இதை வந்து பத்திரிகைகள் கண்கள் பட்டுவிட்டது. பத்திரிகையாளர்கள் உடனே அதை படம் பிடித்து ஒரு சில நல்லவர்களோடு அந்த மகளை அவங்க காப்பாற்றி எடுத்துட்டாங்க. பத்திரிகையில் அதை பிரசுரித்திருந்தாங்க. அவங்க அரசாங்கத்தை கேள்வி கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் ஓகே. நான் என் பக்கமாக இருந்து கேள்வி கேட்டேன். அரசாங்கம் செய்திருக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் உண்டு இல்லைன்னு சொல்லலை. இந்த மகளோட அந்த உறவாடி அந்த குழந்தைக்கு தகப்பனாக இருந்தவன் எங்கே போனான்? இந்த மகளுக்கு பின்னாடி இருந்த உறவுகள் எங்கே? இந்த மகளுக்கு பின்னாடி இருந்த அந்த கணவனுடைய உறவுகள் எங்கே? ஒரு குடும்பம் என்கிற ஆசீர்வாதம் இல்லாத ஒரு நிலையில் தானே அந்த மகள் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாள். அங்கே எத்தனை கண்கள் அதை பார்த்துருக்கும். ஒருத்தருக்கு கூட மனசு இறங்காத ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். என் அன்பு பிள்ளைகளை, இது என்றைக்கோ நடந்த ஒரு சம்பவமாக நான் பார்த்தாலும் இன்றைக்கும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இரக்கம் என்பது பெயரளவில் இருந்து கொண்டு இருக்கிறது. இரக்கம் என்பது பைபிளில் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குதா? இன்றைக்கி நம்ம யோசிக்கணும். ஆண்டவர் இரக்கத்தின் செயல்களை தானே காட்டி கேட்குறாரு. நானும் பசியாக இருந்தேன், நீ சாப்பாடு கொடுத்த, ஜெயிலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்த, பாருங்கள் எல்லாம் இரக்கத்தை சார்ந்த செயல்கள். பாப்பரசர் திடீர்னு ஒரு இரக்கத்தின் ஆண்டுன்னு ஒரு ஆண்டை அவர் நமக்கு கொடுத்தாரு. சிந்திங்க, அந்த ஆண்டினுக்கான ஒரு அடையாளம் எப்படி இருந்தது? ஆலயத்தினுடைய வாயில் திறக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த இரக்கத்தின் வாயில் வழியாக உள்ளே போங்க. நம்ம இரக்கத்தின் வாயில்னா வெறும் கோயில் வாயில் அல்ல, ஆண்டவருடைய இரக்கத்தின் வாயிலில் நீயும் நானும் இரக்கத்தின் அடையாளமாக போகணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி அதைத்தான் சொல்கிறாரு. நீ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நீ எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை பல இடத்துல சுட்டி காட்டுகிற கடவுள் இன்றைக்கு மிகவும் அழுத்தமாக பேசுகிறார். பாருங்கள், ரோமையர் 13வது அதிகாரத்தில் 8வது அதிகாரம் 9வது 8-9 இறைவசனங்களை நம்ம பார்க்குறோம். 13வது அதிகாரம், நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூறுபவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். ப்ரைஸ் தி லார்ட். பாருங்கள் என் அன்பு பிள்ளைகளே, பவுலடியார் பாருங்கள் திருச்சட்டத்தை தூக்கிக்கிட்டு ஓடினார். அன்பு இல்லாமல் கிறிஸ்தவர்களெல்லாம் வெட்டி வீழ்த்துறா, திருச்சட்டம் கையில் இருக்குது. பாருங்கள் அப்படியே உள்டாவாக மாறிடுச்சு அவருடைய வாழ்க்கை முறை. எப்போ இயேசு என்கிற அந்த நிறைவை கண்டுகொண்டாரோ அந்த நிறைவு சொல்லி கொடுத்த உண்மை இதுதான். சட்டம் வேணும்பா, ஆனால் சட்டத்தை கடந்த அன்பு. அப்போ அந்த அன்பிலால நீ ஓடு, சட்டம் தானாக வரும்பா அப்படின்னார். அப்போ பாருங்கள், அதுதான் சொல்கிறாரு, அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாக இருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூறுபவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். நீங்கள் திருச்சட்டத்தை எப்போ நிறைவேற்றுறீங்கன்னா அன்பினால் நீங்கள் செயல்படுகிற போது. ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே, 9வது அறிவசனம், விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்குரியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் எங்கே இருக்குதான்? அடுத்த வரி சொல்கிறாரு பாருங்க, உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் இந்த கட்டளையில் அடங்கியுள்ளது. அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே பாருங்கள், நம்ம நற்செய்தி புரியல, இயேசுவை புரியலன்னா இயேசுவோ இயேசு வெளிப்படுத்தின வெளிப்பாட்டை உள்வைத்து பேசின இந்த திருத்தூதர்கள் சொல்லுவதை நம்ம கேட்டு பழகிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நம்ம எல்லாம் புரியுது. நமக்கு புரியாத ஒன்று என்னென்னா, நாம் எங்கே நிற்கிறோங்கிறது தான் நமக்கு புரியல. நம்ம யோசிக்கணும் பாருங்களேன், நம்ம யாருக்கு பின்னாடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம்? ஆண்டவருக்கு பின்னாடி நின்னோம்னா நமக்கு ஆண்டவருடைய காரியம் புரியும் பிள்ளைகளே. பாருங்கள், எரேமியா 8:1-2 ஆண்டவர் சொல்கிறாரு, யூதாவின் அரசர், தலைவர், குருக்கள், இறைவாக்கினர், எருசலேமில் குடியிருப்போர் ஆகியோரின் எலும்புகளை அவர்களின் கல்லறைகளிலிருந்து தோண்டி எடுப்பர் என்கிறார் ஆண்டவர். அவற்றை கதிரவன், நிலா, விண்மீன்கள் ஆகியவற்றின் முன் பரப்புவார்கள். இவற்றுக்குத்தாமே அவர்கள் அன்பு காட்டி பணிவிடை புரிந்தார்கள், இவற்றின் பின்தானே அலைந்து திரிந்தார்கள். இவற்றிடம்தானே குறி கேட்டார்கள், இவற்றை தானே வழிபட்டார்கள். அவ்வெலும்புகளை யாரும் மீண்டும் ஒன்று சேர்த்து புதைக்க மாட்டார்கள், அவை தரையில் சாணம் போல் கிடக்கும். பார்த்தீங்களா, ஆண்டவருடைய அடையாளமாக இருக்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஓடுற பிள்ளைகள், ஆண்டவருடைய அன்புக்கு பின்னாடி ஓடுகிற பிள்ளைகள், ஆண்டவர் சொன்ன அந்த இரக்கத்திற்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், எதை இழந்தாலும் உன்னுடைய எலும்புகள் மீண்டும் உயிர் பெறக்கூடிய அதிசயம் நடக்க இருக்கிறது. இதோ ஆவியின் வல்லமை உலர்ந்த எலும்புகளின் மீது இறங்கி வந்தது, உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்றது. எசேக்கியேல் நூலிலே நம்ம வாசிக்கிறோமே, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து புது மனிதனாக வேண்டும். அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. பார்த்தீங்களா, அப்போ ஆவியான தேவன் அசைவாடணும்னா நாம் எங்கே ஆடணும்? நாம் போய் தீமையினுடைய தளத்தில் நின்று ஆடக்கூடாது. தேவ பிள்ளைகளே, நாம் இரக்கத்தின் வாசப்படியில் நின்று ஆடணும், ஆண்டவருக்காக ஆடணும். நீ ஓடினாலும் ஆடினாலும் அது ஆண்டவருடைய மகிமைக்காக இருக்கணும். இன்றைக்கி நம்ம யோசிக்கப்பட்ட பிள்ளை, யோசிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவருடைய திருமண் வந்திருக்கிறோம். பாருங்கள், எபிரேயர் 13:3 பவுலடியார் சொல்கிறாரு, சிறைப்பட்டவர்களோடு நீங்களும் சிறைப்பட்டிருப்பதாக எண்ணி அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். துன்புறக்கூடிய உடல் உங்களுக்கும் உள்ளதால் துன்புறுத்தப்படுகிறவர்களை மறவாதீர்கள். ப்ரைஸ் தி லார்ட். பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாமே நமக்கு கற்றுக் கொடுக்கிற உன்னதமான உண்மையை இன்றைக்கு உணர்ந்து செயல்படத்தான் ஆண்டவர் நம்ம இருகர விரித்து அழைத்து கொண்டே இருக்கிறார். அவர் எதுக்கு உன்னை நீ பெயர் சொல்லி கூப்பிடுறாரு? சும்மா கோயிலுக்கு வந்துட்டு உண்டியலில் 10 ரூபாயை போட்டுட்டு நானும் நல்ல கிறிஸ்தவனாக இத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டேன்னு சொல்லிக்கொள்வதற்காகவா? பூசையெல்லாம் இல்லை, எனக்கு மனசே வலியாக இருக்கிறது அப்படின்னு வருத்தப்படுறதுக்காகவா? இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகள் பூசை இல்லைனாலும் வருத்தப்பட மாட்டாங்க. திருப்பலி இல்லையா, டிவியில் பார்க்கணுமா? பார்த்துட்டு செய்ய வேண்டியதை செய்துட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை விட்டுட்டு வெறுமனை செயல்பாட்டில் இறங்குறாங்க. இரண்டுமே தவறானது. கடவுளை விட்டுட்டு வெறும் விடுதலைக்காக நீ போராடினாலும் தவறு. விடுதலைக்காக போராடுகிற பிள்ளைகள் நம்ம என்ன கடவுளை மட்டும் கும்பிட்டுக்கிட்டே விடுதலை காரியங்கள் எல்லாம் ஓரமாக வச்சுட்டினாலும் தவறு. இரண்டுமே பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. கடவுளுடைய கரம் பிடித்து நம்ம ஓடுகிற போது தான் வெற்றியடைகிற அடையாளமாக மாறுகிறோம். இயேசுவே துன்புறுத்த தன்னை கையளித்த தேவன். பாருங்கள், பைபிள் சொல்லுது, திருத்துதர் பணியில், அதற்கு நான் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்க, பவுலடியாருக்கு நடந்த காட்சி, சபாசனையில் நடந்த ஒரு காரியம், அவர் கேட்குறார், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்க அவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. அப்போ இயேசு அவர் ஒரு நாளும் துன்புறுத்தலை. பவுலடியார் அவர் சவுளாக இருந்த பொழுது துன்புறுத்தியதெல்லாம் ஏழை எளிய மக்கள், ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டிருந்த விசுவாசிகள். ஆனால் இயேசு எப்படி சொன்னார், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. அப்போது இயேசு வேறு எங்கே தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டார், எளிய மக்களோடு தன்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டார். யாருக்கு இரக்கம் தேவையோ அவர்களோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார். இது யாருடைய மனநிலை? தந்தையினுடைய மனநிலை. தந்தையை சீடர்கள்ட்ட சொல்கிறாரு, தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? என்னை கண்டவன் தந்தையை காண்கிறான் என்று இயேசு சொல்லலையா? என்னை கண்டவன் தந்தையை காண்கிறான். தந்தையை போய் பாருங்கள், முதல் வாசகத்தில் தந்தையினுடைய அடையாளத்தை பார்க்குறோமே. அவர் எப்படிப்பட்ட தந்தையாக இருக்கிறார்? போர்வை ஒருத்தன் ஆடையை பிடுங்கிடாத, நீ அவனுடைய மேல் ஆடையை பிடுங்கிடாத. அவன் கடன் கொடுக்கணுங்கிறதுக்கு, ஏன்னா அன்னைக்கு ராத்திரி அவன் தூங்குறதுக்கு போத்திக்கிறதுக்கு அது ஒன்று தான் இருக்குது. அவன் உடல் மூடுவதற்கு அது ஒன்று தான் இருக்கிறது. அப்படின்னா அவர் யாருடைய தேவனாக இருக்கிறார்? பணக்காரர்களுடைய தேவனா? இல்லை, ஏழைகளுடைய தேவன், அநாதி தேவன் என்று சொல்கிறார். அநாதைகளின் தேவன் அவர். அதுதான் அனாவிம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அனாவிம் யாவே. தேவ பிள்ளைகளே, இதோ இந்த நேரத்தில் கூட முதல் இரண்டாவது வாசகத்தில் ஆண்டவருடைய தெசலோனிக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் பவுலடியார் நமக்கு காட்டுகிறார். பாருங்கள், அவரே வரப்போகும் சினத்திலிருந்து நம்மை மீட்பவர் என்கிற வார்த்தையை சொல்கிறார். இயேசுவை பற்றி நீ அறிந்து கொள்ளணும். அவரே, நீங்கள் இவ்வாறு நீங்கள் வாணி நின்று வரும் அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறீங்க. இதெல்லாம் செய்துட்டு எதற்காக நம்ம காத்திருக்கிறோம்? வரப்போகிறவருக்காக காத்திருக்கிறோம். அப்படி எதுக்காக? அவரே வரப்போகும் சினத்திலிருந்து நம்மை மீட்பவர். அப்போ என்ன வரப்போகுது? மீட்பு வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி, மீட்புக்கு முன்னாடி இன்னொன்று வரப்போகுது, கடவுளுடைய சினம் வரப்போகிறது. அந்த நாள் கொடிய நாள், வேதனையினால் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கடவுளினுடைய நாள் வருகையினால் இன்பமாக இருக்க போவதில்லை, அது சந்தோஷமாக இருக்க போவதில்லை. அந்த நாள் ஒரு வேதனையினால், அது அங்கலாய்ப்பின் நாள், அழுகையின் நாள், ஆண்டவருடைய கோபம். பார்த்தீங்களா, அந்த அவரே வரப்போகும் சினத்திலிருந்து நம்மை மீட்கிறவராக இருக்கிறார். அதனால தான் தெய்வ பிள்ளைகளே, தர்மியான நேரத்தில் நம்ம உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறோம். ஆண்டவர் எதற்காக நம்மளை கூப்பிட்டுருக்கிறாருன்னா, அவர் பெயர் விளங்குமாறு செயல்பட நம்மை அழைக்கிறார். இணைச்சட்டம் 16:11 சொல்லப்பட்டிருக்கிற வரிகளை நம்ம மனசில் எழுதி வச்சுக்கொள்ளணும். நான் உண்டு, என் வேலை உண்டு அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் உன்னைய புறம்பே தள்ளி போடுவார். திருமண ஆடை அணிந்தவர்கள் ஆண்டவருடைய இல்லத்திற்குள்ளே அனுமதிக்கப்பட்டாங்க. அழைக்கப்பட்டவங்கள்லாம் வரல, ஒதுக்கப்பட்டுட்டாங்க. வெளியில் இருக்கிறவனை கூட்டிட்டு வா, அங்கே ஒருத்தனுக்கு திருமண ஆடை இல்லை. திருமண ஆடை என்பது எது? இதுதான் மீக்கா புத்தகம் 6:8 சொல்லுகிற வார்த்தை. நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் காட்டுவதில் நாட்டத்தையும் கடவுளுக்கு முன்னாடி தாழ்ச்சியோடு இருப்பதையும் தவிர வேறு எதை உன் ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார்? பார்த்தீங்களா, கோயிலுக்கு போகிறோம், எல்லாம் செய்கிறோம், எதற்காக? ஆண்டவரிடமிருந்து எது அவருக்கு விருப்பமானது என்பதை தெரிந்து கொள்வதற்காக. செயல்பாடு என்பது அடுத்தது. நம்ம தெரியாமல் போய் எதையாவது செய்யக்கூடாது இல்லை. அப்போ நம்ம உள்ளே வந்து கேட்டுட்டோம், மீட்டிங் அட்டன் பண்ணிட்டோம், இனிமேல் போய் நான் இருப்பதை போல இருப்பேன், ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், நேர்மையாக இரு, இரக்கத்தை கடைபிடி, இரக்கத்தை நாடு, நீ கடவுளுக்கு முன்னாடி தாழ்ச்சியோடு இரு. இந்த காரியத்தை எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு செயல்படுத்த நம்மை அழைக்கிறார். இணைச்சட்டம் 16:11 சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுளாகி ஆண்டவர் தம் பெயர் விளங்குமாறு தெரிந்தெடுக்கும் இடத்தில் நீயும். இந்த நீயும் உன் புதல்வர் புதல்வியரும்னு ரெண்டாவது பிள்ளைகளுக்கு போயிடுச்சு. இந்த நீயும் அப்படிங்கிற வார்த்தையில் ஒரு உண்மை இருக்குது. பாருங்கள், நீயும்னு ஒரே ஒரு வார்த்தை தான் போட்டிருக்கு. நீயும்னா சிங்குலர். அப்போ நீயும்னு சொல்லிட்டு அடுத்தது உன் புதல்வர் புதல்வின்னு போட்டிருக்கு. புதல்வர் புதல்வி எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே வர முடியும்? ஒரு ஆள் மட்டும் இருந்தால் வர முடியுமா? வர முடியாது. அப்போ நீயும்ங்கிற வார்த்தைக்குள்ள கணவன் மனைவி இருவரும் இணைந்த அடையாளமாக இருக்கிறாங்க. கடவுள் கூட இந்த இடத்துல கூட வார்த்தையில் கூட இந்த கணவன் மனைவிங்கிற அடையாளத்தை அவர் பிரிக்க விரும்பலை. பார்த்தீங்களா, அப்போது பைபிளில் நம்ம நற்செய்தியில் வாசி இயேசு சொன்னதை சொல்கிறார், பழைய ஏற்பாட்டிலேருந்து தான் சொல்கிறார், இனி நீங்கள் இருவர் அல்ல ஒரே உடலாக இருப்பீர்கள். நீங்கள் ஒரே ஊனுக்கும் ஆத்மாவுக்கும் ஒன்றா மாறணும் நீங்கள். அப்போ அந்த வார்த்தையினுடைய ஆழம் பாருங்களேன். இப்போ நீங்கள் ஒன்றா சேரலைன்னா அடுத்து வரக்கூடிய வார்த்தைகளை உன்னால் செயல்படுத்த முடியாது. அப்போ இரக்கம் எங்கே இருக்கணும்? முதல்ல கடவுள்கிட்ட இருக்கணும், கடவுளுக்கு இரக்கம் போகணும். இரண்டாவது உன் கணவன் மனைவி கிட்டத்தில் இரக்கம் இருக்கணும். அப்போ இரக்கம் இருந்ததுன்னா அது எந்த மாதிரி இரக்கம்? வெறுமனை உச்சி கொட்டுற இரக்கம் இல்லை, அது நீதியின்பால் இணைந்த இரக்கம். எனக்கு அவர், அவருக்கு நான் என்கிற அந்த இரக்கம், நீதியின்பால் இணைந்த இரக்கம். அப்போ நீயும் அதனால் உனக்கு விளைந்த புதல்வர் புதல்வியர். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இணைப்பில் இருக்கிற குடும்பங்களினுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் பிளவுண்டு கிடப்பதை போல அவர்களும் பிளவுண்டு கிடப்பார்கள், அவர்கள் இணைய மாட்டார்கள். அப்போது இந்த இறைவசனம் நிறைவேற்ற முடியாது வீடுகளில். அப்போ பைபிள் சொல்லுது, ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் இடத்துல நீயும், நீ பிச்சுக்கிட்டு போன இடத்துலன்னு போடலை. ஆண்டவர் உன்னையே எந்த இடத்துல தெரிந்தெடுக்கிறாரோ அந்த இடத்துல நீ இருக்கணும். இங்கே எனக்கு பிடிக்கலன்னா அங்கே தான் இருப்பேன்னு நீ பிச்சுக்கிட்டு போயிருந்தீன்னா அது ஆண்டவருடைய இடம் அல்ல. நாமளா எதையாவது செய்துட்டு ஆண்டவர் இங்கே வந்து உதவி செய்வார், அங்கே வந்து உதவி செய்வார். உன் மனதை நீ மாற்றணும், ஆண்டவருக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்கணும். செய்த தவறுகளை நீ மன்னிச்சுட்டு உறவுகளை நீ மீண்டுமா ஏற்றுக்கொண்டு எந்த இடத்துல ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்து வைத்தாரோ அந்த இடத்திற்குள்ளே நீ வந்து நிற்கணும். தெரிந்தெடுக்கும் இடத்தில் நீயும் எப்படி நிற்கணும்? ரெண்டு பேரும் ஒன்றா நிற்கணும், அறிவாலும் ஆற்றலால் ஒன்றா நிற்கணும். அடுத்தது புதல்வர் புதல்வியர் பிள்ளைகளையும் சேர்த்து நிற்கணும். பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க, அவங்க ட்ரெண்டே வேறு ஃபாதர், அவங்களுடைய உலகம் வேறு ஃபாதர், அவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பைபிள் படி நிற்கு நில்லு நீ, அவ்வளோதான். அவங்களுக்கு குடும்பம்னு வந்த பிற்பாடு அவங்களுக்கு என்ட்ரி தனியாக ஆரம்பிக்குது, அவங்க ஓட்டம் தனி. அது வரைக்கும் ஒரு பிள்ளைகள் தாய் தந்தையோடு இணைந்து இல்லைன்னா நீ ஆண்டவரோடு இணைந்திருக்கவில்லை என்று அர்த்தம். இரக்கம் பிள்ளைகளிடமிருந்து தாய் தந்தைக்கு கடந்து வரணும், தந்தை தாயிடமிருந்து பிள்ளைகளுக்கு இரக்கம் கடந்து போகணும். அப்போது தம் பெயர் விளங்குமாறு தெரிந்தெடுக்கும் இடத்தில் நீயும் உன் புதல்வர் புதல்வியரும் உன் ஆண் ஊழியர்களும் பெண் ஊழியர்களும் உன் நகரில் உள்ள லேவி என்னும் அண்ணி என்னும் அனாதைகளும் பாருங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார். உன் ஊழியர்கள் வீட்டு உன்னோட வேலை செய்கிற ஊழியர்கள் உன் நகரில் உள்ள லேவியன் குருவானவர் வழிபாடு செய்கிற குரு அன்னியன் அன்னியனை யாராவது வெளியூர்லேருந்து வந்திருப்பான். சில ஊர்களில் கணவனும் ஒரு ஆணோ பெண்ணும் வெளியூர்லேருந்து வந்து அந்த இடத்துல குடியிருந்தாங்கன்னா அவங்கள குடி வரி கூட வாங்க மாட்டாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த சட்டங்கள், அதெல்லாம் மாற்றிக்கணும். ஜாதியத்தின் பேரில் ஒரு சில ஊர்களில் என்ன செய்கிறதில்ல, அவங்க அந்த வரிகளை வாங்கிறதில்ல. அவங்க என்ன செய்கிறாங்க, மறுக்கிறாங்க. அந்த வரிகளை வாங்க மறுக்கிறாங்க. அவங்க ஜாதியத்தினால் பிறம்பை தள்ளப்படுறாங்க. அவங்க வந்து அழிவுக்குரிய அடையாளமாக கருதப்படுறாங்க. அதனால தான் தெய்வ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு அழுத்தந்திருத்தமாக சொல்கிறாருன்னா, உன் ஆண் ஊழியர்களும் பெண் ஊழியர்களும் உன் நகரில் உள்ள லேவி என்னும் அண்ணி என்னும் அனாதைகளும் கைம்பெண்களும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் மகிழ்வீர்களாக. நீங்கள் ஒரு விழா கொண்டாடுறீங்கன்னா அந்த விழாவின் போது நீங்கள் நினச்சி பார்க்கணும், ஐயோ நம்ம வீட்டுக்கு தாண்டி இருக்கிற அந்த பாட்டி என்ன பண்ணோம், சாப்பாட்டுக்கு வழி இருக்கா தெரியலையே, போய் கேட்கணும், பாட்டி கிறிஸ்மஸ் வந்துருச்சு என்ன பண்ண போகிறீங்க நாளைக்கு கேட்கணும். ஒரு கைம்பெண் இருக்கிறாங்க, ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுவா, நம்ம உடனே செய்ய அது எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கணும் இல்லை, நாம் கேட்கணும். அவர்களை நம்மளுடைய குடும்பத்தோடு இணைக்க முயற்சிக்கணும். இணைக்கிறதுனா எல்லாம் ஒன்றா வந்து உட்காந்திக்கணும்னு நான் சொல்லலை, அவர்கள் இருக்கும் இடத்துல இருப்பாங்க, ஆனால் அவர்கள் மீது நீங்கள் அக்கறையாக இருக்க முயற்சிக்கணும். அப்போது மனதால் துன்ப நேரத்தில் அவங்களையும் நம்ம இணைத்து கொள்கிற போது அவர்கள் நீங்கள் என்ன செய்கிறீங்க, இந்த இறைவசனத்தை நிறைவு செய்கிறீங்க. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பேர் சொல்லி அழைத்து நம்மக்கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். பாருங்கள் 2 கொரிந்தியர் 11:3 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏவா பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டதை போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையையும் தூய்மையையும் இழந்து விடுவீர்களோ என அஞ்சுகிறேன். கிறிஸ்துவிடம் விளங்கிய அந்த பண்பு என்ன, எல்லாரையும் கூட்டி சேர்க்கத்தகையா நான் வந்தேன். 99 ஆடு பாருங்க, அந்த 99 ஆடை பற்றி நம்ம பேசுகிறோமா, காணாமல் போன ஆடு அப்படி தானே பேசுகிறோம். பைபிள் என்னைக்காவது 99 ஆட்டை பற்றிய கதை அப்படி சொல்லுதா, இல்லை காணாமல் போன ஆட்டை பற்றிய கதை. ஆண்டவருடைய டார்கெட்டே காணாமல் போன ஆடு தான். அதனால தான் கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் என்ன எந்த எண்ணத்தை வச்சுருக்கணும், உங்கள் எண்ணங்கள் சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையை தூய்மை இழந்து விடுவார்களோ. அப்போ கிறிஸ்துவிடம் விளங்கிய அந்த உண்மை நேர்மை என்ன, இரக்கம் என்ன, அதை நம்ம பின்பற்றணும். இதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விருத்த சேதனம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் விருத்த சேதனத்திற்கு ஒப்பான அடையாளங்கள் எல்லாம் நிரம்பி கிடக்குதுங்க. விருத்த சேதனம், விருத்த சேதனம்னா இல்லை இப்போது, ஆனால் விருத்த சேதனத்திற்கு இணையான பல அடையாளங்கள் அதெல்லாம் தேவைப்பட்டது ஒரு சில காலகட்டத்தில் நம்ம கொடுத்தோம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், மையத்துக்குள்ளே வரணும். பெரிஃபரலில் இருக்கிறதையே பிடிச்சிக்கிட்டு சில பேர் என்ன செய்வான், வட்டத்தை வெளியிலேயே ஓடிக்கிட்டு இருப்பான். இந்த ஈசி சேர் மியூசிக் சேர் போடுவாங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல்லலாம் மியூசிக் சேர் விளையாட வைப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா வெளியில் ஒரு வட்டம் போட்டிருப்பாங்க, மையத்தில் 10 சேர் போட்டிருப்பாங்க. அவங்க மியூசிக் ஆஃப் ஆனோன்னு எங்கே ஓடி வரணும், மையத்துக்கு ஓடி வந்து உட்காரணும். அவன் சுற்றிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஓரத்துலையே பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, சிரிப்பாங்க, என்னடா லூசு பிள்ளையாக இருக்குது, இதுக்கு புரியவே இல்லையே இந்த கேம். நிறைய நேரம் நாமளும் கடவுள் கொடுக்குற கேமு புரியாமல் தான் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம ஓரத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கோம், கடவுள் மியூசிக்கெல்லாம் ஆஃப் பண்ணியெல்லாம் காட்டுறாரு, ஆஃப் பண்ணி காட்டுறாரு, எல்லாம் பண்ணிடுறாரு, புரியல. கடைசியில் என்ன செய்வோம் நம்ம, ஒரு பையனுக்கு கடைசி வரைக்கும் கேம் புரியலன்னா தட்டி கொடுத்து வெளியில் வாப்பான்னு கூட்டிடுவோம். கடவுளும் அப்படி தான் செய்ய போகிறாரு, நீ கடைசி வரைக்கும் இந்த திட்டத்தை புரியாமல் ஆண்டவர் விளையாட விரும்புகிற கேம் புரியாமல் நீ பேசாட்டு ஓரத்துலேயே சுற்றிக்கிட்டே இருந்தீன்னா ஆண்டவர் என்ன செய்வார், உன்னை அழகாக தூக்கிடுவார், அவ்வளோதான், வேஸ்ட். அதனால தான் சொல்கிறோம், ஆண்டவர் நேரத்தை கொடுக்குறாரு, அறிவை கொடுக்குறாரு, ஆற்றலை கொடுக்குறாரு, புரிந்துக்கணுங்கிற வல்லமையை கொடுக்குறாரு. எதற்கு ஆவியில் நிரப்புறாரு, சும்மா என்கிட்ட இருக்க வாங்கிக்கன்னு சொல்கிறதுக்கா, அவர் தூய் ஆவியில் நிரப்புறதே உண்மையை நோக்கி உன்னை வழி நடத்துறதுக்கு தான். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்து செய்ய வேண்டியதை செய்ய வைக்கிறார். பைபிளில் சொல்கிறார் பாருங்கள், கலாத்தியர் 5:4 திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் இறைவனுக்கு ஏற்புடையவராக இயலும் நீங்கள் கிறிஸ்துவுடன் உறவற்று போய்விட்டீர்கள், அருளை இழந்து விட்டீர்கள். பவுலடியார் சொல்கிறார் பாருங்கள், திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் இறைவனுக்கு ஏற்புடையவராக இயலும் நீங்கள், திருச்சட்டத்தை செஞ்சு செஞ்சு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆக முயற்சிக்கிற நீங்கள் கிறிஸ்துவுடன் உறவற்று போயிட்டீங்க. சட்டத்தை செஞ்சுக்கிட்டே இருந்து ஆண்டவர் சட்டத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்க விரும்பலையே. அவர் சம்திங் பியாண்டுக்கு உள்ளவா, மையத்துக்குள்ளே உள்ளவா, எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கோ. விருத்த சேதனம் செய்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் திருச்சட்டம் முழுவதையும் கடைபிடிக்க கடமை உண்டு என்பதை நான் மீண்டும் வற்புறுத்தி கூறுகிறேன். திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் இறைவனுக்கு ஏற்புடையவராக இயலும். நீங்கள் கிறிஸ்துவுடன் உறவற்று போய்விட்டீர்கள், அருளை இழந்து விட்டீர்கள். ஆனால் நாம் தூய ஆவியின் துணையால் நம்பிக்கையின் வழியாய் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக்கப்படுவோம். திருச்சட்டத்தின்படியாக நீ கிறிஸ்துவை விட்டு விலகி போயிருந்தீன்னா நீ ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக மாற முடியும். எப்போ? தூயாவியின் துணையால், உண்மையை நோக்கி வழி நடத்துகிற அந்த தூயாவியின் துணையால் ஆக்கப்படுவோம் என்னும் எதிர்நோக்கு நிறைவேறும் என ஆவலோடு காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவோடு, நல்ல கவனிங்க, 6வது இறைவசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்வோர் விருத்த சேதனம் செய்து கொண்டாலும் செய்து கொள்ளாவிட்டாலும் அவர்களுக்கு எப்பயனும் இல்லை. நீ எதையாவது வச்சிருந்தா, வீட்டில் சாமி படமாக வச்சிருக்கிற, விருத்த சேதனத்துக்கு ஒப்பான காரியம். இறைவார்த்தையெல்லாம் வெட்டி வெட்டி நல்லா பெருசு பெருசாக அடித்து ஒட்டி வச்சுருக்கேன், விருத்த சேதனத்துக்கு ஒப்பான காரியம். எப்போ அது உண்மையான காரியம்? அது வார்த்தையை நான் எடுத்து செயல்படுத்துகிற போது, என் வார்த்தையை எடுத்து செயல்படுத்துகிற போது, அது ஆண்டவருடைய இரக்கத்தை நான் கொடுக்கிற போது தானே. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதனால் எப்பயனும் இல்லை, அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாதது. அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே. பல கிராமங்களில் நிறைய காசு கொட்டி திருவிழா கொண்டாடுறோம், பயன் ஒன்றுமே இல்லை. ஊரில் இருக்கிற குடும்பமெல்லாம் அப்படியே தான் இருக்குது, கூரை வீடு கூரை வீடாகவே இருக்குது, குடிக்கிறவன் குடிக்கிறவனாகவே இருக்கிறான், கும்மாளம் போடுறவன் கும்மாளம் போடுறவனாகவே இருக்கிறான். குடும்பம் சீரழிந்த நிலையில் கிடக்குது, ஒரு வளர்ச்சி நிலையை காண முடியல, ஆசீர்வாதத்தினுடைய எழுச்சி இல்லை. காரணம் என்ன? நல்லா யோசிக்கணும். இங்கே என்னென்னா விருத்த சேதனத்திற்கு ஒப்பான காரியமெல்லாம் இருக்குது. எல்லா காசு கலெக்ட் பண்ணுவாங்க, அதை கொட்டி வெடி வெடிப்பாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, ஆடல் பாடல் வைப்பாங்க, அசிங்க அசிங்கமாக செய்வாங்க, எல்லாம் முடித்தவனையும் குடித்து எல்லாத்தையும் முடிச்சுடுவாங்க. தேவ பிள்ளைகளை விழா கொண்டாடக்கூடாதுன்னு நான் சொல்லலை, தாராளமாக கொண்டாடுங்க, கொண்டாடணும் கண்டிப்பாக, அதுதான் ஊருக்கான ஒற்றுமையின் விழா, அதை அர்த்தத்தோடு கொண்டாடுவோமே. குடித்து சண்டை போட்டு கொண்டாடுறது திருவிழாவா? அசிங்கமான ஆடல்களையும் பாடல்களையும் பாடி கொண்டாடுறது அந்த ஆரோக்கிய மாதாவுக்கு அற்புதத்தை கொடுக்குமா, அவங்களுக்கு மகிமையை கொடுக்குமா, அல்லது நீ பின்னாடி வச்சுருக்கிற அந்தோனியாருக்கு தான் மகிமையை கொடுக்குமா? கொடுக்காது. அப்போ நாம் என்ன செய்யணும்? அந்த வருடம் நீங்கள் கலெக்ட் பண்ணுறதில்ல, ஒரு சில காரியங்களுக்கு, மகிழ்ச்சிக்கான காரியத்துக்கு நீ பணத்தை ஒதுக்குனா கூட ஒரு தொகையை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும், இந்த வருஷம் இந்த ஊரில் யார் கைம்பெண், யார் அனாதை, யார் ஒன்று வழியத்து போய் கிடக்கிறா, தாய் தந்தை இல்லாத பிள்ளைகள் யார் இருக்கிறா, அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு பேங்கில் டெபாசிட் பண்ணி வை. வீடு இல்லாமல் இருக்கிற ஒரு வயோதிக தாய்க்கு ஒரு வீடு கட்டி கொடு. எத்தனை வருஷம் நம்ம அந்த திருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளால் இப்படி ஒரு அடையாளத்தை காட்ட முடியுமா? நாம் 2021 இருக்க 2010 இவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தோம், 11 அவங்களுக்கு படிக்க வச்சோம், 12 இந்த பையனை டாக்டர் ஆக்கியிருக்கிறோம், நம்மளால் சொல்ல முடியுமா? கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று பெருமை அடித்து கொள்ளுகிற நாம் வெக்கப்பட்டு நிற்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் இதெல்லாம் தான் நம்மக்கிட்ட கேட்குறாரு. நீ வெக்கப்பட்டு போகணும்னு நான் இதெல்லாம் சொல்லலப்பா, நீ எனக்குள்ளே வெக்கப்படாத பிள்ளையா எனக்கு முன்னாடி நின்று, நான் 2வது வருகை வருகிற போது நீ என்னை முகமுகமாக பார்க்கணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரார். அவர் வருகிற போது வெட்கி விலகாதிருப்போமாக. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவர் வருகையின் போது நாம் அவருக்கு முன்னாடி போய் நின்று ஏசப்பா வாங்கன்னு சொல்லி கூப்பிடக்கூடிய அந்த நிலையில் இருப்போமா? இல்லை, ஐயோ அவருடைய முகத்தை கூட பார்க்க முடியாத வெட்கப்பட்ட நிலைக்குள்ளே உள்ளே போயிடுவோமா? தேவ பிள்ளைகளே, செயலாற்றுகிற விசுவாசம், உண்மையான விசுவாசம், அதைத்தான் சொல்லுகிறார் ஆண்டவர். அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையாதது. செயல்படாத விசுவாசம் செத்த விசுவாசம். ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த நாளிலே சிந்திச்சு பாருங்க, குடும்பமாக யோசிங்க, பங்கு சமூகம், பங்கு சமூகத்தை விட்டு ஓரமாக ஒதுங்கி நிற்காதீங்க. சந்தாவுக்கு காசை தூக்கி விட்டு எறிஞ்சிட்டேன்னா மோட்சத்தின் கதவு திறந்து விடும் என்று தவறான கணக்கு நீ போட்டு விடக்கூடாது. சந்தா காசு கொடுப்பது நம்முடைய கடமை. மலாக்கி 3:8 நீ எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை கொள்ளையடிக்கிறாய். எப்படி கொள்ளையடிக்கிறேன் என்று கேட்கிறாயா? எனக்கு கொடுக்க வேண்டிய 1/10 பகுதியிலும் காணிக்கையிலும் அதை கொடுக்காத போது என்னை நீ கொள்ளையடிக்கிறாய். ஆண்டவர் சொல்றாரு, என்னடா சாமி எங்கேயோ போய் 1/10 பகுதிக்கு வந்துட்டாருன்னு பார்க்குறீங்களா? அதில் ஒரு நுவான்ஸ் இருக்குது, அதை மட்டும் நான் சொல்லி கொடுக்குறேன். எனக்கு கொடுக்க வேண்டிய 1/10 காணிக்கையிலும் தான். 1/10 10 ரூபா சம்பாரிச்சுன்னா 1 ரூபா கடவுளுக்கு, பணத்தில் கணக்கு. காணிக்கையிலும் தான். அது என்ன காணிக்கைங்க? அதுதான் உன் வீட்டில் வாழை மரம் வளர்ந்து அது தார் விட்டுச்சுன்னா, நீ அதில் 5 தார் விட்டுச்சுன்னா 4 தார் உனக்கு, 4 சீப்பு, அதில் 1 சீப்பு கோயிலுக்கு காணிக்க. பாருங்க, நீங்கள் நெல் விளைஞ்சிச்சின்னா அதில் 1 மூட்டை கோயிலுக்கு காணிக்கைங்கிறது. அதுதான் உனக்கு கிடைச்ச அபரிவிதமான ஒரு சிறப்பான ஆசீர்வாதம். சரியா? வேறு எனக்கு இப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் என்னத்தை கொடுக்கறது? நீ உன் உடல் உழைப்பை கொண்டு போய் கோயிலில் கொடு. ஆண்டவருக்கு என்ன செய்யலாம்? குருவானவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. யாரை வைத்து எதை செய்வேன்னு தெரியாமல் உட்கார்ந்துருக்கிறாங்க. நீங்கள் போய் அவங்களோட கை கொடுங்க. ஃபாதர், நாங்கள் இணைஞ்சு செய்கிறோம். இதோ இந்த ஆலயத்தை இன்னும் புதிதாக மாற்றுவோம். இந்த ஆலயத்தில் குழுக்களை உருவாக்குவோம். பாருங்கள், இதை நீ செய்கிற பொழுது உன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் நீ பயன்படுத்துகிற போது அதுதான் காணிக்கை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காணிக்கை அது. கொடுத்து பாருங்கள் என் தேவ பிள்ளைகளே. உன் குடும்பம் சிறக்குதா இல்லையா பாருங்கள். குழந்தை இயேசுவினுடைய படத்திற்கு கீழே எழுதி வச்சுருப்பாங்க, நீ என்னை மகிமைப்படுத்தப்படுத்த நான் உன்னை உயர்த்துவேன். ஆண்டவர் யாரெல்லாம் உயர்த்தியிருக்கிறாரோ திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் மகிமையை படுத்தி பாருங்கள். உங்களுடைய சிறிய சிறிய காரியத்தில் அவருக்கு மகிமையை கொடுங்க. அவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அந்த அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்க இந்த திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். ஆமென்.
அன்புக்குரியவர்களே, அனைவரும் இணைந்து